I am grateful for the trust to speak to
நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆச்சரியத்து தேவன் நமக்கு வல்லமை அருள முடியும். தாழ்மையில் நாம் கேட்பதும் அது தேவையாக இருக்கிறது. பூமியில் முழுவதிலும் ஆச்சரியத்திற்கு என் நம்பிக்கை நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களிடத்தில் வைத்திருக்க நம்பிக்கையை நான் அறிந்திருப்பதால் அந்த இந்த சந்தர்ப்பத்தினை முக்கியத்துவம் உணர்கின்றேன். ஆச்சரியத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதன் பேசுவதற்கும் தேவனின் நியமத்தில் உரிமையை நீங்கள் பெறுகிறீர்கள். தேவனிடமிருந்து உணர்த்துதலை நீங்கள் பெறும்போது மட்டுமே அந்த உரிமை நிஜமாகிறது. அதன் பின்பே அவருடைய நாமத்தால் உங்களால் பேச முடியும். அதன் பிறகே அவருடைய நாமத்தில் நீங்கள் செயல்பட முடியும். அது அவ்வளவு கடினமானதல்ல. எப்போதாவது ஒரு சொற்பொழி கொடுக்க அல்லது ஆச்சாரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க நான் கேட்கப்பட்டால் அதற்குரிய உணர்த்துதலை நான் பெற முடியும் என நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற தவற்றை நீங்கள் செய்திருக்கலாம் அல்லது தேவன் என்ன சொல்லுவார், அவர் என்ன செய்வார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நாளை நினையுங்கள். ஆச்சாரியத்துவத்தில் நீங்கள் உங்கள் அழைப்பில் நீங்கள் எங்கிருந்தாலும் அது ஏற்கனவே அனைவருக்கும் வந்திருக்கிறது. இரண்டாம் உலகப் போரின் போது ஊழிய காலத்தில் நான் வளர்ந்து வந்தேன். இரண்டாம் உலகப் போரின் போது அங்கத்தினர்கள் தொலைவில் வாழ்ந்து வந்தார்கள். சமையல் வாய்வு குறைவாக விநியோகிக்கப்பட்டது. கிளையில் நான் ஒருவன் மட்டுமே உதவிக்காரன். எங்கள் வீட்டில் நடந்த உபவாசம் மற்றும் சாட்சி கூட்டத்திற்கு அங்கத்தினர்கள் வரும்போது அவர்களுடைய உபவாச காணிக்கை ஒரே கிளை தலைவரிடம் கொடுத்தார்கள். 13 வயதில் ஒரு பெரிய தொகுதியில் நாங்கள் வாழ யூட்டாவிற்கு இடம்பெயர்ந்தோம். உபவாச காணிக்கை சேகரிக்க வீடுகளுக்கு போகும்போது எனது முதல் நினைப்பு எனக்கு நினைவில் வருகிறது. உரைகள் ஒன்றில் பெயரை நான் பார்த்தபோது மார்மன் புத்தகத்தில் உள்ள 3 சாட்சிகளில் ஒரு பெயர் அந்த கடைசி பெயராக இருந்தது. நம்பிக்கையோடு நான் கதவை தட்டினேன். ஒருவர் கதவை திறந்து என்னை பார்த்து எரிச்சல் அடைந்தவராக வெளியே போகும்படி சத்தமிட்டார். தலை குனிந்து கொண்டு நான் வெளியே போனேன். அது ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் நான் அங்கே ஒன்று சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய அந்த நாளில் வாசற்படி நான் உணர்ந்தது இன்னமும் நினைவில் இருக்கிறது. அந்த நாளில் நான் வெளியே போனபோது நான் ஜெபித்திருந்தால் அந்த வாசற்படியில் சிறிது நேரம் நின்று புன்னகைத்து உங்களை சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி, கடந்த காலத்தில் நீங்களும் உங்கள் குடும்பமும் செய்தவற்றுக்காக உங்கள் நன்றி உங்களுக்கு நன்றி என்பதை போலவே சொல்ல நான் உணர்ந்திருப்பேன். அதை நான் சொல்லி செய்திருந்தால் ஒருவேளை அவர் இன்னும் அதிகமாக எரிச்சல் அடைந்து மேலும் தாக்கம் அடைந்திருப்பார். ஆனால் நான் எப்படி உணர்ந்திருப்பேன் என எனக்கு தெரியும். நான் வெளியே வந்தபோது துக்கமான ஒரு உணர்வு எனக்கு இருந்தால் கூட நன்றாக செய்தாய் என்ற ஒரு மெல்லிய பாராட்டாய் என் மனதிலும் உள்ளத்திலும் உணர்ந்தேன். உணர்ந்ததுமில்லாம் மட்டுமின்றாமல் நாம் உதவியற்ற முடிவெடுப்பது போதற்கு இடத்தில் நாம் அனைவரும் தேவனின் நாமத்தில் பேசி செயல்பட வேண்டும். ஆயத்தம் செய்ய நேரமில்லாத அந்த நேரங்கள் நம் மீது வருகின்றன. அது எனக்கு அடிக்கடி நடந்துள்ளது. ஒரு தந்தையின் 3 வயது மகளுக்கு அதிகமாக காயம்பட்டிருக்கிறது என்றும் இன்னும் சில வினாடிகளுக்குள் அவள் மறுத்து விடுவாள் என்றும் மருத்துவர்கள் கூறியதாக ஒரு தந்தையை சொன்னபோது ஒரு மருத்துவமனையில் அவள் அந்த மருத்துவமனையில் நான் சென்று அவளுடைய தலையில் கட்டுப்படாத ஒரு இடத்தில் தன் கைகளை வைத்து ஒரு தேவ ஊழியக்காரனாக அவர் என்ன செய்வார் சொல்லுவார் என எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். இறை எண்ணங்கள் என் மனதில் வந்தது. அவள் ஜீவிக்க வேண்டும் என்று என் உதடுகளில் வந்தது. பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்த வெறுப்புடன் நின்று கொண்டிருந்த மருத்துவர் என்னை வெளியே போகும்படி சொன்னார். சமாதத்தின் அன்பின் ஒரு உணர்வுடன் மருத்துவமனையின் அறைவிட்டு நான் வெளியில் நடந்தேன். அந்த சிறுப்பெண் மீண்டும் ஜீவித்தாள். ஒரு நாள் திருவிழந்த கூட்டத்தில் அவள் நடந்து வந்தபோது அவளை கண்டு நான் மிகவும் அந்த சிறிய பெண்ணுக்காகவும் அவள் குடும்பத்திற்காகவும் கர்த்தரின் சேவையில் நான் சொன்னதிலும் செய்தும் நான் உணர்ந்ததன் மகிழ்ச்சியும் திருப்தியும் எனக்கு இன்னும் நிறைவேறுகிறது. மருத்துவமனையில் எனது உறவுகளுக்கும் உதவிக்காரனாக அந்த வாசலிலிருந்து வெளியே நடந்தபோது நான் உணர்ந்த துக்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் ஆச்சாரிய வல்லமை இணைக்கும் ஜபத்தை பற்றி நான் கற்றுக்கொண்டதிலிருந்து வந்தது. தேவனின் நாமத்தில் பேசவும் செய்யவும் வல்லமைக்கு வெளிப்படுத்தல் தேவையாக இருக்கிறது எனவும், அது தேவைப்படும் போது அதை வைத்திருக்க ஜபம் தேவையாக இருக்கிறது எனவும், பரிசுத்தாவின் துணைக்காக விசுவாசத்தில் செயல்படுதல் தேவை எனவும் நான் ஒரு உதவிக்காரனாக நான் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. உபவாச காணிக்கையாக நான் அந்த கதவினர்கள் மாலையில் நான் போவதற்கு முன் எனது படுக்கை நேரத்தில் நான் ஜபித்தேன். ஆனால் மருத்துவமனையில் இந்த தொலைபேசி வருவதற்கு பல வாரங்களுக்கு மாதங்களுக்கு முன் ஜபத்தின் ஒரு மாதிரியை நான் பின்பற்றி ஆச்சரியத்தில் வல்லமை கொண்டிருக்க நான் அவசியமான உணர்த்துதலை தேவன் நமக்கு கொடுக்க அனுமதிக்கும் என ஜோசப் ஸ்மித் போதித்ததை நான் முயற்சித்தேன். அவர் அதை எளிமையாக சொன்னார். அநேக வார்த்தைகளில் அவரிடத்தில் நாம் கூக்குளர் இட தேவையில்லை. நீண்ட ஜபங்களுடன் அவருடன் களைப்படை செய்ய வேண்டியதில்லை. பிற்கால பரிசுத்தவான்களாக நாம் நன்மைக்காக நமக்கு என்ன வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அடிக்கடி நாம் போய் நாம் அவரை நினைவு கூறுகின்றோம். அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நீதியாக வேலை செய்து அவர் நாமத்தை நம் மீது எடுத்துக்கொள்ள விருப்பம் உள்ளவராகும் என அவரிடம் சாட்சியாக இருக்க வேண்டும். பின்னர் தேவனுக்காக பேச செயல்பட அவருடைய ஊழியர்களுக்கு ஆணை கொடுத்த நாம் எதை குறிப்பிட வேண்டும் என்று அவர் நமக்கு கூறினார். அவர் சொல்கிறார், எதற்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும்? தேவன் உங்களை அடையாளம் காணவும் அவர் உங்கள் ஜபங்களை கேட்பார் என்றும் நீங்கள் ஜபிக்கிறீர்கள். எந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பது அதிகம் முக்கியமல்ல. ஆனால் அதற்கு சிறிது பொறுமை வேண்டும். தனிப்பட்டவராக அவரால் அடையாளம் காணப்பட்ட எண்ணத்துடன் நீங்கள் பரலோகப்பதனும் ஒரு அணுகுதல். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரே தேவனாயும் யாவருக்கும் பிரதாபமாக இருக்கிறார். இருந்தும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒருவருக்கும் பிரிக்க முடியாத கவனத்தை கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்கின்றார். அதனால்தான் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக என வார்த்தைகளை ரட்சகர் பயன்படுத்தினார். நீங்கள் முழங்காலிட்டிருக்கும் போது அல்லது உங்கள் தலையை குனிந்து கொண்டிருக்கும் பொழுது சரியான பயபக்தியின் உணர்வை பெறுவது எளிது. ஆனால் குறைவான முறையில் நீங்கள் அடிக்கடி செய்ய வேண்டிய அமைதியான ஜபத்தில் நீங்கள் பரலோக பிதாவை அணுகிறீர்கள் உணர சாத்தியமே. நீங்கள் விழித்திருக்கிற அதிக நேரத்தில் சத்தம் இருக்கும், உங்களை சுற்றி மக்கள் இருப்பார்கள். உங்களுடைய அமைதியான ஜபத்தை தேவன் கேட்கிறார். ஆனால் கவனச்சிதறலை தவிர்க்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் தேவனுடன் உங்கள் இணைப்பை நீங்கள் விரும்புகின்ற நேரத்தில் எல்லா நேரங்களிலும் அது வருவதில்லை. அவருக்கு சேவை செய்ய உங்களின் அழைப்பை தேவன் அடையாளங்கள் முடிய நீங்கள் ஜபிக்க வேண்டும். முழு விவரத்தோடு உங்கள் அழைப்பை ஏற்கனவே அவர் அறிவார். உங்களை அழைத்தார். உங்கள் அழைப்பை அவரிடம் ஜபிப்பதால் நீங்கள் தெரிந்து கொள்ளவேன். அதிகமானவற்றை அவர் வெளிப்படுத்துவார் என ஸ்மித் சொன்னார். ஒரு வீட்டு போதகர் ஜெபிக்கும் போது அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் ஒரு எடுத்துக்காட்டை நான் கொடுப்பேன். நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய அது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். ஒவ்வொரு அங்கத்தினரின் வீடுகளில் சந்தித்து சத்தமாகவும் ரகசியமாகவும் ஜெபிக்கவும் குடும்பத்தின் எல்லா கடமைகளையும் செய்யவும் அவர்களுக்கு புத்திமதியும் சொல்லவும் வேண்டும். எப்போதும் சபையை கண்காணித்து அவர்களிடம் பலப்படுத்த சபையில் எந்த வித அக்கிரமும் இல்லாமல் மனக்கும் பொய் சொல்லாமலும் புறங்கூறாமல் இருக்கும் தூஷணம் பேசாததற்கும் பார்த்துக்கணும். அடிக்கடி ஒன்று சபை கூடுவதையும் எல்லா அங்கத்தினர்களும் தங்கள் கடமையை செய்ய வேண்டும். இப்போது அனுபவப்பட்ட வீட்டு போதகருக்கும் அவருடைய இளைய கூட்டாளிக்கும் பரிசுத்தாவின் உதவி இல்லாமல் அது சாத்தியமில்லை என்பது தெளிவு. நீங்கள் சேவை செய்யப்பட்ட அழைக்கப்பட்ட குடும்பங்களை பற்றியும் தனிப்பட்டவர்களையும் பற்றியும் நினைங்கள். மனித முடிவெடும் நல்ல எண்ணங்களும் போதாது. அவர்களுடைய இருதயங்களை தெரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு நன்றாக தெரியாத மக்களின் வாழ்க்கைகளையும் இருதயங்களிலும் என்ன காரியங்கள் தவறு என்று தெரிந்து கொள்வதற்கான வழிக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள். அவர்களுக்கு உதவவும் அவர்களிடம் தேவனின் அன்பின் குறை ஏறக்குறை உடன் நீங்கள் எல்லாம் செய்யவும் தேவன் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறேன் என நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஏனெனில் உங்களுக்கு அத்தகைய முக்கியமான கடினமான ஆச்சரியத்தை அழைப்புகள் இருக்கின்றன. நீங்கள் ஜெபிக்கும் போது அவருடைய ஆவியுடன் அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் எப்போதும் தேவனை வேண்டுவீர்கள் என்று தலைவர் ஸ்மித் சொல்கிறார். உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் தேவை இருக்கிறார். ஒரு முறை அல்ல, அவர்களின் நிரந்தரமான துணையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அருகில் இருக்க வேண்டும் இருக்கின்றனர். அதனால்தான் அவருடைய பிள்ளைகளுக்கு நமது சேவல் தேவன் எப்போதும் வழிகாட்டும் வழிகாட்டும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வராமல் நமது ஆச்சாரிய ஆற்றலுக்கு நம்மளால் எழ முடியாது. எல்லா சந்தோஷத்துக்கும் எதிரானவருக்கு நீங்கள் தான் இலக்கு. பாவம் செய்ய அவன் உங்களை சோதித்தால் ஆவியானவரால் நடத்தப்பட்ட உங்கள் ஆற்றலை அவனால் குறைக்க முடிந்தது. ஆச்சரியத்தில் உங்கள் ஆற்றலில் குறையும். அதனால் தான் தமிழிலிருந்து தேவல் எச்சரிக்க முடியவும் பாதுகாக்க முடியும் நீங்கள் எப்போது உபிக்கும் என்று ஜோசப் ஸ்மித் சொன்னார். அநேக வழிகளில் அவர் நம்மை எச்சரிக்கிறார். எச்சரிப்பு இரட்சிப்பின் திட்டத்தின் தங்கம். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம், மனம் திரும்புதல் மற்றும் பரித்த உடன்படிக்கைகளை செய்வதன் மூலம் கைகொள்வதன் மூலம் அழிவிலிருந்து தப்பிக்க தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், பிணைய தலைவர்கள், வாயர்கள் மற்றும் ஊழியக்காரர்கள் யாவரும் எச்சரிக்கையின் குரலை எழுப்புகிறார்கள். ஆச்சரியத்தை தருத்திற்காக கர்த்தரின் எச்சரிக்கை குரலின் ஒரு அங்கமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் எச்சரிக்கைக்கு நீங்களே செவி கொடுக்க வேண்டும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் துணையின் பாதுகாப்பு இல்லாமல் ஆவிக்குரியதில் நீங்களே பிழைக்க மாட்டீர்கள். நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதை வைத்திருக்க நீங்கள் செயல்படும். அந்த வழிகாட்டியுடன் மட்டுமே நீங்கள் தீமைக்கு மத்தியின் வழியை குறுகளும் நெருக்கமான பாதையில் உங்கள் பாதையை கண்டுபிடிக்க உங்களால் முடியும். தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்போது அவர் சத்தியத்தை வெளிப்படுத்துவதாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வழிகாட்டியிருப்பார். அந்த வழிகாட்டுதலை அடைவதற்கு சாதனம் கேட்கும் படிப்பதற்கும் அதிகமாக தேவை. உங்கள் இருதயத்திற்கும் சத்தியத்தின் வார்த்தைகளை வைக்க நீங்கள் விசுவாசத்தில் ஜெபித்து செயல்பட வேண்டும். தேவன் அவருடைய ஆவியால் உங்களை ஆசீர்வதிக்கும். எல்லா சத்தியத்திற்கும் உங்களை நடத்தும் சரியான பாதையை வழிகாட்டவும் ஜெபிக்க வேண்டும். அப்படியாகத்தான் உங்களை எச்சரித்து உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் ஆச்சாரிய சேவையிலும் சரியான பாதையில் உங்களை வழி நடத்துவார். தேவனின் ஆச்சாரிய சேவையில் உங்கள் ஆற்றலை கர்த்தர் பலப்படுத்த பொதுமகா நாடு ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை அளிக்கிறது. நீங்கள் உங்களை ஜெபத்துடன் ஆயப்படுத்தலாம். ஜெபிப்பவர்களுடன் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இணைக்கலாம். அவர்கள் அநேக மக்களின் அநேக ஆசீர்வாதங்களுக்காக இந்த மாநாட்டில் ஜெபிப்பார்கள். கர்த்தருக்காக பேசுபவர்கள் தீர்க்கதரிசிகள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஜெபிப்பார்கள். அப்போஸ்தலர்களும் தேவனால் அழைக்கப்பட்ட எல்லா ஊழியர்களுக்கும் அவர்கள் ஜெபிப்பார்கள். அது மிக புதிய உதவிக்காரர்களும் முதிர்ச்சியான பிரதான ஆசிரியர்களும் மற்றும் நல்லது உத்தமும் உரிமையும் உள்ள ஊழியக்காரனே என அவர்கள் கேட்கின்ற ஆவி உலகத்திற்குள் சீக்கிரத்திலே போகவிருக்கிற சில வயதான இளைஞர்களும் உங்களை சேர்க்கும். அதனால் வியப்புறுகிற சிலருக்கு அந்த மரியாதை போகும். பூமியில் தேவனின் ராஜ்யத்தில் அவர்கள் ஒருபோதும் பிரதான அலுவலகத்தில் இருந்திருக்க மாட்டார்கள். அவர்களுடைய பிரயாசங்களுக்கு சிறிதே பலனை அவர்கள் பார்த்ததாக சிலர் உணர்ந்திருப்பார்கள். அல்லது சேவை செல்ல சில சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு ஒருபோதும் கொடுக்கப்படவில்லை என உணர்ந்திருப்பார்கள். இந்த வாழ்க்கையில் நாம் நம்பியிருந்ததை விட அவர்களின் சேவையின் நேரம் குறைக்கப்பட்டதாக மற்றவர்கள் உணரலாம். வேலைக்காரர்கள் எவ்வளவு வேலை செய்தார்கள், இங்கே செய்தார்கள், எதை எப்போதும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு கூலி கொடுக்கப்பட்ட கர்த்தரின் உண்மையிலிருந்து நாம் அறிவோம். அவர்கள் சேவை செய்தற்கு பலன் அளிக்கப்படும். திராட்சை தோட்டத்தில் ஒரு மனிதர் நேற்று வாழ்வு 11 மணிக்கு முடிந்த ஒரு மனிதரை எனக்கு தெரியும். அநேக ஆண்டுகளாக அவர் புற்றுநோய்க்காக அவர் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த சிகிச்சையின் போது அவருடைய தொகுதியில் அங்கத்தினர்கள் அவர்களில் விதவைகளாயிருந்த சிலரின் பிள்ளைகளுக்கு பொறுப்பாயிருக்கவும் வாராந்திர கூட்டங்களை நடத்தவும் கொடுக்கப்பட்ட அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். சமூகத்திலும் சுவிசேஷ கல்வியிலும் ஆறுதலைக்கான அவர்களுக்கு உதவுவதே அவரது அழைப்பு. இன்னும் சிறிது காலமே அவர் உயிரோடு இருப்பான். அவரது இறுதியான முடிவு வந்தபோது அவருடைய ஆயர் வியாபார விஷயமாக தூரமாகி போயிருந்தார். 2 நாட்களுக்கு பின்பு அவருடைய பிரதான ஆசிரியர்களின் குழு தலைவர் மூலமாக அவருடைய ஆயருக்கு ஒரு செய்தி அனுப்பினார். அவருடைய நியமிப்பை அவர் சொன்னார். ஆயர் உடலில் நின்று எனக்கு தெரியுமானதால் நான் செயலில் இருக்கிறேன். அடுத்த திங்கட்கிழமை குழுவுக்காக ஒரு கூட்டத்தை நான் நினைத்திருக்கிறேன். 2 அங்கத்தினர்கள் எங்களை மாநாட்டிற்கு அழைத்து போகலாம். அவர்களை வாகனத்தில் அழைத்து செல்ல சில அங்கத்தினர்களையும் சக்கர நாற்காலி தள சாதாரண உறுப்பினர்களையும் நாம் பயன்படுத்தலாம். யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதை பொறுத்து நாமே செய்ய நாம் நம்மிடம் போதுமான வாதை இருக்கிறார், ஆனால் தேவைப்பட்டால் நமக்கு ஆதரவு என்று அறிந்து கொள்வது நல்லது. அப்படியே உதவுகளுக்கு அவர்களுடைய குடும்பங்களையும் கொண்டு வர ஒரு நல்ல குடும்ப நிர்வாகம் அனுப்புவதற்கு எனக்கு தெரிவிங்கள், நன்றி. பின்னர் ஒரு தொலைபேசி தலைப்பினால் ஆயரை அவர் ஆச்சரியப்படுத்தினார். அவர் சொந்த பிரச்சனையோ அல்லது பிறமுள்ள அவருடைய விவரமுள்ள முயற்சியை குறிப்பிடாமல், ஆயரே நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என கேட்டார். அவருடைய சொந்த பிரச்சனை அவ்வளோ பெரிதாக இருக்கும்போது ஆயரின் சுமையை உணர பரிசுத்தாவை மட்டுமே அவருக்கு அனுமதிக்க முடியும். அவர் இளமையாக இருக்கும்போது சாரண நிகழ்ச்சிகளை திட்டமிடுவதில் அவர் பயன்படுத்தியது மிக துல்லியத்துடன் அவருடைய சகோதர சகோதரிகளுக்கு சேவை செய்ய ஒரு திட்டத்தை உருவாக்க, அதை அவருக்கு பரிசுத்தாவி மட்டுமே சாத்தியமாயிருக்கும். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விசுவாசத்தின் ஜபத்துடன் ஆச்சாரியத்துவத்தில் வல்லமையை தேவன் நமக்கு அருள முடியும். தேவன் நமக்கு என்ன சொல்ல முடியும், செய்ய வேண்டும் என்பதை காட்ட பரிசுத்தாவிக்காக தாழ்மை நாம் கேட்பது தேவையாக இருக்கிறது. அதை செய்யுங்கள், பின்னர் வாரத்தின்படி தகுதியை தொடர்ந்து வாழுங்கள். பிதாவாகிய ஜெவன் ஜெபிக்கிறனும் நேசிக்கின்றனும் நம் ஜெபங்களை கேட்கின்றனும் நான் சாட்சி அளிக்கின்றேன். பரிசுத்தப்படவும் பரிசுத்தாவின் துணைக்காகவும் நம்மை சாத்தியமாக பாவனத்திலிருந்து இயேசு ஜீவனுள்ள கிறிஸ்து நான் சாட்சி அளிக்கிறேன். நமது விசுவாசத்தினும் சரத்தினும் ஒரு நாள் அவர் மகிழ்ச்சி கொண்டு வருகின்ற நல்லதொரு உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்ற வார்த்தைகளை கேட்போம் என்று நான் சொல்கிறேன். நான் சேவிக்கின்ற போதகரம் என்று அற்புதமான வாழ்த்தலை நாம் பெறுவோம் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரில்.
In the name of Jesus Christ, amen.
Jesus Christ in peril. Amen.